الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوحى ربهم لنهلكن الظالمين وقال الله ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون وقال الله بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر فقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وآله وسلم يوفقه لعمل صالح قبل موته رواه أحمد صدق رسول الله صلى الله عليه وآله وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் இறுதி தூதர் காதிமுன் நபியின் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான மகத்தான சுன்னாக்களை வாழ்வில் அணுவணுவாக பின்துயரக்கூடிய துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபிஈங்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் சங்கையான கண்ணியமான அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே படைத்தவன் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறானோ அவற்றையெல்லாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறானோ விலக்கிருக்கிறானோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் முழுமையாக முற்றுமுழுதாக விலகி நடக்குமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசூயத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சங்கையா அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே சங்கை மிக்க புனித ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்று ஓரிரு நாட்கள் ஆகின்றது. இன்னொரு ரமலானை சந்திக்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். அந்த இந்த ஒரு வருடத்துக்குள் நாம் நமது நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை படைத்தவன் மாத்திரம்தான் அறிவான். நாம் கபரில் இருப்போமா அல்லது நோயாளிகளாக இருப்போமா அல்லது சுகதேவிகளாக இருப்போமா என்றதை படைத்தவன் மாத்திரம் அறிவான். ஆனால் நாம் தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக இன்றிலிருந்தே துவா பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய ரமலான்களை அடையக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தருவார். கனிமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பல குதுபாக்களில் பல பயான்களில் வானொலிகளில் இப்படி மீடியாக்களில் அனைவரும் அறிந்த விடயம் எல்லோருக்கும் தெரியும். நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாம் என்பது யாராலும் அளிக்க முடியாத ஒரு மார்க்கம். ஏனென்றால் இது மனிதனால உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, படைத்தவனால் உருவாக்கப்பட்டது. படைத்தவன் சொல்கிறான் இதை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வாழ்வது சவுதியில் அல்ல, நாம் வாழ்வதில் பாகிஸ்தானில் அல்ல, நாம் வாழ்வது லெபனானில் அல்ல, நாம் வாழ்வது ஓமானில் அல்ல, நாம் வாழ்வது அப்கானில் அல்ல, நாம் வாழ்வது பலஸ்தீனில் அல்ல, நாம் பிறந்தது வாழ்வது இலங்கை எந்தெந்த திருநாட்டில். ஆச்சரியம் என்னென்றா நம்மில் பலர்கள் பேசும் போது இலங்கையுடைய பூமியில் இருந்து ஏதோ வெளிநாட்டில் இருப்பதை போன்று பேசுவதை பார்க்கும் போது தான் அந்த பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு ஒரு கோபம், ஒரு குரோதம், ஒரு வைரம், பொறாமை ஏற்படுகிறது. எங்களுடைய நாட்டுடைய வளத்தை பயன்படுத்திக் கொண்டு, எங்களுடைய நாட்டுடைய வளங்களை அனுபவித்துக் கொண்டு, இந்த நாட்டில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இந்த மனிதன் எதிர்நாட்டை பெருமையாக பேசுகிறான், நமது நாட்டை துச்சமாக மதிக்கிறானே என்ற கோபம் எல்லா பெரும்பான்மை இனத்தவர்களுடைய சமூகத்தினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய ஒரு ஆசை, எல்லோருடைய ஒரு உண்மை தன்மை என்னவென்றால், நாட்டு பற்றுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூல்மார்களாக இருக்கலாம், அன்பியாக்களாக இருக்கலாம், உலகத்தில் வாழ்ந்த பெரும்பெரும் அறிஞர்களாக இருக்கலாம், அவர்கள் வாழ்ந்த நாட்டை நேசித்திருக்கிறார்கள், அந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், அந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக, அந்த நாட்டுடைய வளங்களை உருவாக்குவதற்காக மிகப்பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். கனிமான சகோதரர்கள், அல்லாஹ் நேரடியார்களே, உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹ் எல்லா ரசூல்மார்களை சொல்லும் போது, அவர்கள் ஏகத்துவ கலிமாவை சொல்லும் போது, அந்த கூட்டத்தினரில் அநேகமானவர்கள் யூதர்களை தவிர ஏனையவர்கள் உங்களை கொல்லுவோம் என்று சொல்லவில்லை, உங்களை நாங்கள் மரணமடை செய்வோம் என்று யாரும் சொல்லவில்லை. எல்லோரும் சொன்ன வார்த்தை என்ன, வகால் அல்லதீன கஃபரூ லிருசுலிஹிம், அவர்கள் ரசூல்மார்களுக்கு அதாவது இறை மறுப்பாளர்கள் சொன்னது என்னென்றா, லனுக்ருஜன்னகும் மின் அர்தினா, உங்களுடைய தாய் நாட்டை விட்டு துரத்துவோம், கொள்ளுவோம் என்று சொல்லவில்லை யூதர்கள் சொன்னார்கள். ஆனால் ஏனைய நாடுகளில் வாழ்ந்த ரசூல்மார்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போது, அவர்கள் நாற்று பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள், இதை இல்லாமலாக்க வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியனில் அந்த நாட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் போது அந்த நாட்டில் உள்ள இறை மலுப்பார்கள் என்ன சொன்னார்கள், உங்களையும் உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் நாங்கள் தாய் நாட்டை விட்டும் துரத்துவோம், நீங்கள் பிறந்த மதியனை விட்டு துரத்துவோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால் அவர்கள் நாட்டை விட்டு போயிருக்கலாம், மதீனை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதீனை விட்டு போகவில்லை. ஏன், நான் ஒரு மதியன் வாசி, நான் பிறந்தது மதியனில், நான் ஏன் போக வேண்டும்? ஆனால் அதே கால பகுதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருக்கிறாங்க, அவர்களும் ஒரு நபி, ஒரு ரசூல். நினைத்திருந்தால் தன்னுடைய தாய் நாட்டை விட்டு அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடியவருக்கு போயிருக்கலாம். இன்னும் பல ரசூல்மார்கள் அன்பியாக அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், விரும்பிருந்தால் தன்னுடைய தாய் நாட்டை விட்டு போயிருக்கலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள், இவர்களை நாட்டை விட்டும் துரத்தி விடுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால் அரபு நாட்டில் பலஸ்தீனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, விரும்பிருந்தால் லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நாட்டை ஊரை விட்டு அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு போய் சேர்ந்திருக்கலாம். தன்னுடைய நாட்டை நேசித்தார்கள், நாட்டு பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, இஸ்லாம் நாட்டு பற்றை, நாட்டுடைய அபிமானத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் சுமக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறது. இது குஃப்ரும் அல்ல, ஷிர்க்கும் அல்ல. நிறைய பேர் சொல்றது என்னென்றா, நாட்டு பற்று, நாட்டுடைய சட்டங்களை மதிப்பது, இது இஸ்லாத்துக்கு முரணானது, இது குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் சொல்லப்படல, இது நாமாகவே நமக்கு உருவாக்கி கொண்ட ஒரு வட்டம். கனிமான சகோதரர்களே, நம் உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாட்டு பற்றுள்ளவர்கள் வேற யாருமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் மக்காவில் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய மக்காவில் இருந்த காலத்தில் எதிரிகளால் மிக பெரும் அநியாயத்துக்கு உட்பட்டப்பட்டார்கள். ஆனால் ஒரு கட்டம் வருவது, தான் பிறந்த ஊரு, தான் வளர்ந்த ஊரு, தன்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த ஊரு, இந்த ஊரை விட்டும் துரத்தப்படுகிறார்கள், ஹிஜ்ரத் செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டும் சந்தோஷமாக தன்னுடைய தோழர்களோடு மக்காவை விட்டு போகவில்லை. மக்காவை விட்டு போகும் போது அல்லாஹுடைய தூதருடைய கண்களால் மாலை மாலையாக கண்ணீர் வடியுது. அல்லாஹுடைய தூதருடைய உள்ளங்கள் எல்லாம் சுக்குநூறாய் போயிருக்கிறது. நான் பிறந்த ஊரு, நான் வாழ்ந்த ஊரு, என்னுடைய தாயுடைய ஊரு, என்னுடைய தந்தையுடைய ஊரு, எனது தோழர்கள் இருந்த ஊரை விட்டும் நாம் துரத்தப்படுகிறோமே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, மா அத்யபுக்கு மின் பலத், இது எவ்வளவு மனமான ஊர் மக்கா. தன்னுடைய ஊரை பெருமையாக பேசுகிறார்கள். இந்த மக்கா எவ்வளவு பெருமையான, அழகான, மனமான ஊரு. ஒமா உஹிப்புக்கு இளைய வலவுலா அங்கௌமிக்கு அஹ்ரிஜூனி மின்கி, இந்த ஊரை விட்டும் இந்த எதிரிகள் என்னை விரட்டவில்லை என்று சொன்னால், இந்த ஊரை நான் நேசிக்கிறேன், இந்த மக்காவி மீது நான் அன்பு வைக்கிறேன், என்னுடைய தாய் நாட்டை நான் நேசிக்கிறேன், ஆனால் இந்த எதிரிகள் இந்த மக்காவை விட்டும் என்னை துரத்தவில்லை என்றால், மா சகன் துகைர், நான் வேற எங்கேயும் போய் வாழ மாட்டேன், நான் இங்கே தான் வாழ ஆசைப்படுறேன். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாட்டு பற்று, தான் பிறந்த ஊரின் மீது வைத்திருந்த கண்ணியம், ஊரின் மீது வைத்திருந்த அந்த சங்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்துகிறார்கள். நமக்கு தெரியும், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, தனது நாட்டுக்கு உம்ரா செய்வதற்காக வருகிறார்கள், ஆனால் கிடைக்கவில்லை, சந்தோஷமாக போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் துஆவுடனும் கவலையுடனும் சஹாபாக்கள் எல்லோருமே, அதாவது தன்னுடைய தாய் நாட்டை பார்க்க முடியவில்லையே, அல்லாஹ்வுடைய காபா ஆலயத்தை ஜியாரம் செய்ய முடியவில்லையே, தவாப் செய்ய முடியலை என்ற கவலையோடு போனார்கள். ஆனால் ஃபத்ஹு மக்காவின் போது, மக்காவுக்கு வரும் போதே, தன்னுடைய தாய் நாட்டு கையில் கிடைக்கும் போதே, வெற்றி கிடைக்கும் போதே, அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் பழிவாங்கல்ல, யாருக்கும் எதிராக நடக்கல்ல, எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்களும் அந்த நாட்டில் பிறந்தவர்கள், அந்த நாட்டில் அவர்கள் வாழ்ந்தவர்கள், அவர்கள் யாரையும் நாட்டை விட்டு விரட்டவில்லை. இஸ்லாமியர்கள் எந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அவர்கள் அந்நிய சமூகத்தை அநியாயம் செய்யக்கூடியிருந்து பேசக்கூடியவர்களுக்கு நாம் சொல்கிறோம். ஃபத்ஹு மக்காவின் போது அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் இக்ரிமாவை கொலை செய்திருக்கலாம், வஹ்ஷியை கொலை செய்திருக்கலாம், அபு சுஃபியானை கொலை செய்திருக்கலாம், ஹிந்தாவை கொலை செய்திருக்கலாம், இக்ரிமாவுடைய மனைவியை கொலை செய்திருக்கலாம், யாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொலை செய்யவில்லை, எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுத்தார்கள். ஏன்? அவர்களும் பிறந்தது அந்த நாட்டில், அந்த ஊரில், அந்த ஊரை மதித்தார்கள், அந்த ஊர் மக்களை மதித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் மிக அழகான ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது வெளிப்பிரயாணத்துக்கு சென்றால், போய் வரும் போது தன்னுடைய அந்த ஒட்டகத்துடைய மூக்கு நான் கயிறை பிடித்து அவசரமாக பிரயாணம் செய்வார்களாம். எதற்கு தெரியுமா? நான் பிறந்த ஊருக்கு அவசரமாக வர வேண்டும், நான் இந்த வெளிநாட்டுக்கு போனாலும் உள்ளம் என்ன சொல்லுது, நான் பிறந்த நாட்டுக்கு அவசரமாக வரணும். எங்கு போனாலும் என்ன சொல்றோம், இலங்கையை போல ஒரு நாடு இல்ல, இலங்கையை போல வளம் உள்ள ஒரு நாடு இல்ல, நாங்கள் எல்லோரும் வலிமையாக பேசுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இதே எண்ணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலும் இருந்தது. அவர்கள் எங்கேயாவது போனால் அவர்களுடைய ஒட்டகத்துடைய அல்லது குதிரையுடைய மூக்கு நான் கயிறை பிடித்து அவசரமாக பிரயாணம் செய்வார்கள். இதற்கு இமாம் அயின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், முபாரக்பூர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்றார்கள், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாற்று மீது வைத்த நாற்று பற்று. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வர்களே, இன்று நாம் எல்லோரும் நெஞ்சை நிமிர்த்தி பயமில்லாமல் பேசலாம், நாங்கள் 1200 வருடங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்ததற்கு ஆதாரம் இருக்கிறது. ஏன்? நமது முன்னோர்கள் செய்த சேவைகள், நமது முன்னோர்கள் செய்த சேவைகள் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும், அதே மாதிரி இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த நாட்டில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பெருமொரு தியாகம் செய்ததினால்தான் நாம் இந்த நாட்டில் இப்பொழுதும் முஸ்லிம்களாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் யாரும் கதிரை மறுக்கக்கூடியவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்றால் சோதிக்கப்படக்கூடியவர்கள். ஏனென்றால் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் சொகுசாக தீனை சொல்லிக் கொடுக்கவில்லை. எல்லா ரசூல்மார்களும் அன்பியாக்களும் சோதிக்கப்பட்டார்கள். நம் உயிரிழும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் சோதிக்கப்பட்டார்கள். சோதனை என்பது முஸ்லிம்களோடு இணைந்தது. ஆனால் இந்த முஸ்லிம்களுக்குள்ள பண்பு என்று சொன்னா, சோதிக்க யாரால் சோதிக்கப்படுகிறோமோ அவர்களுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்வதன் மீது கடமை. அவர்களுக்கு பதுவா செய்வதல்ல, அவர்கள் அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும், அவர்கள் பூமியோடு போக வேண்டும் என்பது அல்ல எங்களுடைய நோக்கம். அவர்களுக்கும் ஹிதாயத் கிடைக்க வேண்டும். கனிமான சகோதரர், சில முக்கியமான விடயங்களை காலத்துக்கு ஏற்றது போல, அதாவது நாங்கள் தெளிவு பெற வேண்டும். இன்றைக்கு எங்களோட மாற்று மத இனத்தவர்கள் நல்லவர்கள், சங்கையானவர்கள், ஆனா அவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள். இஸ்லாத்தை பற்றி நிறைய வினாக்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்குரிய பதில்களை தேடுகிறார்கள் மீடியா மாஃபியா. மீடியாக்கள் என்ன செய்தா, இந்த கேள்விகளுக்கு பதிலை இஸ்லாத்தை பற்றி தெரியாத, இஸ்லாத்தை பற்றி புரியாத, மார்க்கத்தை படிக்காத, உலகளாவிய ரீதியில் படித்த சில முஸ்லீம் என்ற பெயரில் உள்ள முனாஃபிக்கீன்களை கொண்டு வந்து வைத்து மீடியாக்கள் கேள்வி கேட்டு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி மாற்று மதத்தவர்கள் புரிகிறார்கள். ஆனால் உண்மை என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது? அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்குது. அவர்கள் கேட்கிறார்கள், ஜிஹாத் என்றால் என்ன, ஹிஜாப் என்றால் என்ன, ஷரீஆ என்றால் என்ன, காதி என்று சொல்றீங்க, உங்களுக்கு என்ன தனி சட்டம் என்றீங்க, ஹலால் என்றீங்க, இது விளக்கம் என்ன? பிரச்சனை என்னென்றா,
பதில் சொல்வதற்கு நாங்க தயார் இல்ல, நாங்க ஏன் தயார் இல்லைன்னா எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சரியா தெரியாது, நாங்க படிக்கல, நாங்க படிக்கல. மாற்று மத இனத்தவர்களில் அவர்களுடைய அதாவது மதகுருமார் இஸ்லாத்தை விளங்கி வைத்திருக்கக்கூடிய அளவு கூட நாம் விளங்கி வைக்கவில்லை. பேரளவில் எங்களுடைய பேர் அப்துல்லா, எங்களுடைய பேர் இஸ்மாயில், எங்களுடைய பேர் இப்ராஹிம். நாங்கள் பரம்பரை முஸ்லீம், நாங்கள் அடித்துக் கொள்றதுக்கு எதுக்கு, நாங்கள் அடித்துக் கொள்றது எதுக்கு? கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் பதுவா செய்றோம், தெளிவாக விளங்கிக்கோங்க. நாங்க ஜினா செஞ்சா எப்படி பெரும் பாவமோ, குடித்தால் எவ்வளவு பெரும் பாவமோ, கொலை செய்தால் எவ்வளவு பெரும் பாவமோ, இதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்காமல் மௌத்தாகினாலும் பெரும் பாவம். நாங்க மற்றவங்களுக்கு பதுவா செய்யறோம், எங்கட பதுவா போகும் ஒரு ரப்பர் போல எடுத்து செவத்தில் அடித்தா அந்த ரப்பர் எப்படி எங்கட மீது நோக்கி வருமோ அதே மாதிரி பதுவாக்கள் எங்களை நோக்கி வருமே ஒளி அவர்களை நோக்கி போகாது. ஏன் தெரியுமா? நாம் பொறுப்பை சரியாக செய்யவில்லை, நபியுடைய உழைப்பை செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உழைப்பை சரியாக செய்யாத வரைக்கும் எங்களுடைய பதுவாக்களோ எங்களுடைய துஆக்களோ ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றா அவர்களுக்கு எதிராக செய்யாத துவாக்கள் இருக்கிறதே அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏன்? நாங்க சரியாக பொறுப்பை செய்யல, அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்கி வைக்கல, இஸ்லாம் என்ற விளங்கி வைக்கல. கண்ணியமான சகோதரே, நாங்க இன்றைக்கு வாழ்ற இந்த நாடு எடுத்தா, கொழும்பு பகுதி எடுத்தா, ஒரு இஸ்லாமிய வீடு என்றா அடுத்த வீடு ஒரு மாற்று மதத்தவருடைய வீடு, கலந்து வாழ்கிறோம். ஆனால் இன்னும் அவர்கள் சரியாக இஸ்லாத்தை புரியவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணம் என்னென்றா, பள்ளி என்றால் மிம்பர் என்றா வெட்டுங்க கொத்துங்க இதைத்தான் படித்து கொடுக்கிறாங்க. ஏன்? நாங்கள் ஏதோ அறம் மாதிரி பள்ளிகளை வச்சிருக்கிறோம். மாற்று மத இனத்தவர்கள் பள்ளிக்குள்ள வரையலா, கால வைக்கலா, அவர்கள் நஜீஸ். யாரு சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சுமாமா என்ற அந்த மிகப்பெரும் இஸ்லாத்துடைய எதிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பள்ளிக்குள்ளிருந்து, பள்ளிக்குள்ளிருந்து. அன்பான சகோதரர்களே, நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை வியாபாரத்தில் உண்மைக்கும் புரிய வைக்க முடியாது. சஹாபாக்கள் புரிய வைத்தார்கள். ஏன்? குடுக்கல் வாங்கலில் அவர்கள் நூற்றுக்கு நூறாக நீதமாக நடந்தார்கள். ஆனால் எங்கட இஸ்லாமியர்களுடைய இன்றைய வியாபாரத்தை கண்டால் இருப்பவர்களும் இஸ்லாத்தை விட்டு போவார்களே, யாரும் இஸ்லாத்திற்கு வரமாட்டார்கள். ஏன்? அந்த அளவுக்கு அநியாயம், மோசடி, ஏமாற்றம், மற்றவர்களுடைய பொருளை அபகரிப்பு. எடுத்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தைன்னா மறுமையில பார்த்துக் கொள்வோம். நாங்கள் மௌத்தாகவா போறோம், ஊரை விட்டு ஓடவா போறோம்? எடுத்த குடுக்கல் வாங்கலில் அந்த சீர் இல்லை. கண்ணியமான சகோதரர், யார் இவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுப்பது? மதம் மாற்ற சொல்லல்ல, யாரையும் மதம் மாற்றது நோக்கம் அல்ல, இஸ்லாத்தை விளங்க வைக்க வேண்டும். நபி கேசுறார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி என்றா யாரு? நபி அவர்கள் ஏன் 9-11 திருமணங்கள் செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம், நபியுடைய பேக்ரவுண்ட் என்ன? இது அவர்களுக்கு புரிய வைக்காத வரைக்கும் எங்களுக்கு இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதற்கு முதலாவது நாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். ஒரு பள்ளியில் ஃபிக்ஹு வகுப்பை வைத்தால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2-3-4 அல்லது 10 நபர்கள் தான் இருப்பார்கள். ஏன்? எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் பிசினஸ் கம்யூனிட்டி, எங்களுக்கு இஸ்லாத்தை படிக்க நேரம் இல்லை, எங்களோட அறிவை உயர்த்த நேரம் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கையை நீட்டுவது யாருக்கு? உலமா சபைக்கு. இந்த உலமாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு? இது உலமாக்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, கலிமா சொன்ன ஒவ்வொரு இஸ்லாமியனின் மீதும் பொறுப்பு, கடமை, வாஜிப் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பது. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு அவர்களுடைய உள்ளத்தில் சில கேள்விகள், இன்றைய நேற்று நடந்த சில நிகழ்வுகளில் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன சொன்னா, இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்களுடைய வாகனங்களை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், நோரலியாக்கு போனா ஏப்ரல்ல அது ஒரு கார் சேலாக இருக்குமோ எங்களுக்கு அச்சமாக இருக்குது. அந்த அளவுக்கு பெருமதியான வாகனத்தில் வாராங்க. நாங்க வீடுகளை செக் பண்ணும் போது இஸ்லாமியர்களுடைய வீடு அதாவது சுபஹானல்லாஹ் நவீன முறையில் அமைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த நாட்டில டெக்ஸ் ஏன் கட்டாம இருக்கிறாங்க? அவங்களோட வாகனம், அவங்களோட வீடு, அவங்களோட சொத்து அல்ஹம்துலில்லாஹ் ஆச்சரியமாக இருக்குது, ஆனா டெக்ஸ் கட்டுறாங்க இல்ல, டெக்ஸ் மறைக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்கள், இந்த நாட்டுடைய சட்டத்தை அவமதிக்கிறோம். இரண்டாவது அவர்களுக்குள்ள மிகப்பெரும் பிரச்சனை, ஏன் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் டிஃபென்ஸ்ல அவங்களோட குழந்தைகளை சேர்க்காம இருக்கிறாங்க? கண்ணியமான சகோதரர், என்னோட மகன் ட்ரக் பழவிருக்கிறாரு, பாவத்தை பழவிருக்கிறாரு, பாத்தாலோக்கில் அங்கத்தூரா சேர்ந்திருக்கிறாரு. ஏன் இந்த நாட்டுடைய அங்கத்தூரா சேர முடியாது? இந்த டிஃபென்ஸ்ல போய் சேரலாம். அவங்களோட உள்ளத்தில் உள்ள ஒரு பயம், இஸ்லாமியர்கள் பணம் எங்களுக்கு தெரிந்து எங்களோட வளங்களை சூறையாடுறாங்க, ஆனா இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? நாங்க சொல்லுறோம், இப்பொழுதவர்கள் பெருசாக செய்யாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலத்தில் எதிர்பார்ப்போட செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய இஸ்லாமிய சமூகம், எங்களுடைய மூதாதையர்கள் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மிகப்பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் வரும் என்ற அந்த லோனா தேவராஜுடைய புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகளை சொல்லி முடிக்க முடியாது. உதாரணமாக இந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள கண்டியை எடுத்தாலும், இன்னும் ஏனைய பகுதிகளை எடுத்தால், அமைக்கப்பட்ட மஸ்ஜிதுகள் பௌத்த விஹாரைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டிருக்குது. யாரும் மறுக்கலாம். யாரால் அமைக்கப்பட்டதுண்டா? அந்த காலத்தில் இருந்த, உதாரணமாக சொல்ல போனா, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய நாணயத்தை பார்த்து அந்த காலத்தில் இருந்த அந்த நாட்டு தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிகளை அமைப்பதற்கு பௌத்த விஹாரியை கிஃப்டாக கொடுத்தார்கள். நம்பிக்கை, நாணயம், ஏமாற்றம் கிடையாது, மோசடி கிடையாது, மற்றவர்களுடைய சொத்தை சூறையாடுவது கிடையாது. அண்மையின் மாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆமதுரு பேசுவதை நான் கேட்டேன். அன்றைய காலத்தில் மாத்திரையில் எந்த சிங்கள சகோதரராவது வெளிநாட்டுக்கு போவதாக இருந்தால், தமதுவேக்கு போவதாக இருந்தால், தங்களுடைய முழு சொத்துரிமையையும், தங்களுடைய முழு சொத்தை, தங்களுடைய வீட்டு சாவியை கூட பக்கத்தில் உள்ள முஸ்லிம் சகோதரிடத்தில் தான் கொடுத்து விட்டு போவார்கள். என் நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய நாணயம், அன்றைய காலத்தில் பேங்க் என்ற முஸ்லிம்கள் தான் அவங்களோட சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் பாதுகாவலராக முஸ்லிம்களை அவர்கள் எண்ணிருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நாட்டில் நம் எல்லோருக்கும் தெரியும், கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது நமக்கு முன்னால் வாழ்ந்த நமது இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகளை, என்னண்டா எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், எங்களோட முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்களா? எங்களுக்கு தெரியாது, நாங்க படிக்கல, தேடல. ஒருவர் வந்து கேட்கிறார், ஒரு பௌத்த சகோதரர், சரி உங்களோட சமூகம், உங்களோட சொசைட்டி, உங்களோட கம்யூனிட்டி, எங்களோட இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பினா, நாங்க தயாரா சொல்வதற்கு எங்களோட மக்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகளை? கண்ணியமான சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த 1879 காலப்பகுதியில் வாழ்ந்த வாபிச்சை மரைக்கா ரஹ்மஹுல்லாஹ் இன்றும் கபரில் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கபரில் இன்னும் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மஸ்ஜிதை மட்டும் கட்டிவிட்டு மௌத்தாகவில்லை. உதாரணமாக ஜெனரல் போஸ்ட் ஆபீஸை எடுத்தால், ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, முன்னால வரக்கூடிய பேர் யாரு? வாபிச்சை மரைக்கார். விக்டோரியா ஆர்க்கட் எடுத்தால், டெக்ல எடுத்து பாருங்க, அதாவது விக்கிபீடியால போய் பாருங்க, யாருடைய பேர் வருவது? வாபிச்சை மரைக்கார் அதை அமைச்சு கொடுத்தார். அதே மாதிரி ஆல் நியூ, அதாவது எங்களுக்கு தெரியும், மியூசியம், நேஷனல் மியூசியம் 1807 முதலாம் தேதி, முதலாம் தேதி திறந்து வைக்கப்பட்ட, முதலாம் மாசம் முதலாம் தேதி திறந்து வைக்கப்பட்ட நேஷனல் மியூசியம் யாரால்? வாபிச்சை மரைக்கார் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அந்த காலத்தில் ஆளுநராக இருந்த வில்லியம் ஹென்ரியிடத்தில் கேட்கப்படுது, உங்களுக்கு என்ன தேவை? இந்த நாட்டுக்காக உங்களோட சொத்துக்களை நீங்கள் தியாகம் செய்யறீங்க, நாட்டுக்காக உங்களோட வளங்களை கொடுக்கறீங்க, இந்த நாட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆனா உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வெள்ளிக்கிழமை நாள் இந்த மியூசியத்தை திறந்துடவானோம். வெள்ளிக்கிழமை நாளில் பல வருடங்கள், பழையவர்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக வெள்ளிக்கிழமை தினம் நேஷனல் மியூசியம் பூட்டப்பட்டுக் கொண்டு தான் இருந்துச்சு, திறக்கப்படல. கடைமான சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த பெட்டாவால வரும் போது, ஜனாதிபதி மாளிகையை தாண்டி வரும் போது இருக்கக்கூடிய கிளாக் டவர், அந்த கிளாக் டவருடைய ஹிஸ்டரியை பாருங்க, யாரு அதை அமைத்து கொடுத்தது? யாரு? வாபிச்சை மரைக்கார். இப்படி அவர்களுடைய சேவையை செஞ்சு கொண்டு போகலாம், சொல்லிக் கொண்டு போகலாம். சுருக்கமாக சொல்ல போனால், மகியங்கை, அந்த மகியங்கடையில், அதாவது பண்டார் அந்த கமையில், மகியங்கடையில் ஒரு இரண்டாவது, அதாவது ராஜசிங் அவர்களுடைய உயிரை காத்த ஒரு பெண்மணியில் இருந்து இந்த நாட்டுக்கு முதல் உயிர் தியாகம் செய்ததும் ஒரு ஒரு பொலிசை எடுத்தால் அதுவும் இஸ்லாமியன் தான். எங்களோட முன்னோர்கள் இந்த நாட்டு பற்றுள்ளவர்கள், மார்க்கத்தை இழந்து நாட்டை வளர்க்கவில்லை, மார்க்கத்துடன் நாட்டுப்பற்றுடன் வாழ்ந்தார்கள். கனிமான சகோதரர் அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்களோட ஷேக் ராசிக் ஃபரீதை எடுக்கலாம், அதே மாதிரி டி பி ஜாயாவை எடுக்கலாம், ஐஎல்எம் அப்துல் அசீஸை எடுக்கலாம், ஒராபி பாஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எடுக்கலாம், பதிவுதீ மஹ்மூத் கல்வி அமைச்சியாக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு செய்த சேவைகளை பேசலாம், மருகும் நலீம் ஹாஜியாரை பேசலாம். இந்த நாட்டுக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய வளத்தை உருவாக்குவதற்காக இந்த நாட்டு பட்டுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று நாம் இதை ஏன் பேசுகிறோம், ஏன் அவர்களுக்கு துவா செய்கிறோம்? நமது மூதாதையர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், சேவை செய்திருக்கிறார்கள். நெஞ்சை நிமிர்த்து பேசுகிறோம். நாம் ஒரு 50-60 வருடம் வாழ்ந்துட்டு மௌத்தாகி எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன், எங்களோட மூதாதையர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தா, ட்ரக் டீலராக இருந்திருப்பாங்க, ட்ரக் டீலர், தங்கத்தை கடத்திருப்பாங்க. பின்னால் வரக்கூடிய பரம்பரை இந்த நாட்டை பத்தி பேசும் போது என்ன சொல்ல இருக்கிறது? நூறு வருடம் பின்னால் உள்ள அதே பேசிக் கொண்டிருக்கிறது. எங்கட வாப்பட வாப்ப என்ன செஞ்சாரு? யாருன்னு பார்த்தா இந்த நாட்டுடைய சட்டத்தை அவமதித்து ஜெயிலில் இருந்தவர்களா இருப்பாரு, நாட்டுடைய சுதந்திரத்துக்கு போராடினவர் அல்ல. கண்ணியமான சகோதரர், இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்கள் என்றால் அந்த பாப்புலேஷனை விட ஜெயிலில் வாழக்கூடியவர்களுடைய விகிதாசாரம் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சிறார்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்? கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த சமூகத்தை, இந்த சொசைட்டியை கட்டியெழுப்பது யாரு? உலமாக்களுக்கு குறை சொல்லி, சமூகத்தை குறை சொல்லி, பள்ளிகளுக்கு குறை சொல்லி, குறை சொல்லி சொல்வதே எங்களோட நோக்கமாக ஜொப்பாக வச்சிருக்கிறோம். ஆனா இந்த கம்யூனிட்டியை, இந்த இஸ்லாமிய சமூகத்தை, உண்மத்தை, இந்த நாட்டை வளர்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹர்களே, ஒரு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பதிவதற்காக ஒரு லேசான உதாரணத்தை சொல்றேன். நாங்க பழைய 1000 ரூபாயை எடுத்தால் அந்த 1000 ரூபாயில் ஒரு யானை இருக்கும். யானை பக்கத்தில் ஒரு தொப்பி போட்டு ஒரு மனிதன் இருப்பார், நாங்க பார்த்திருப்போம். இப்ப அந்த 1000 ரூபாய் எல்லாம் காண்பதற்கு மிக கஷ்டமாக இருக்குது. இது கண்ணியமான சகோதரர்கள், ஒரு படம் அல்ல, இது ஒரு வரலாறு. இது நாட்டுக்கு செய்த சேவை பணத்தில் பொறிக்கப்பட்டிருக்குது, பொறிக்கப்பட்டிருக்குது. ஒருவர் இந்த நாட்டுக்காக தன்னிடத்தில் இருந்த யானையை தலதா மாளிகாக்கு அவர்கள் கிப்டாக கொடுக்கிறார்கள். என்று போனாலும் அந்த தலதா மாளிகாவில் கூட அந்த செவத்தில் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய பெயர் பொறியப்பட்டிருக்குது. அதில் மட்டுமல்ல, 1000 ரூபாயில் பொறியப்பட்டு அவர்கள் சங்கைப்படுத்தப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களை, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலத்தில் மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை ரீதியாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நம்பிக்கையாக இருந்தார்கள். நாம் யாரும் இந்த நாட்டை எதிர்க்கக்கூடியவர்களோ, இந்த நாட்டை விரும்பாதவர்களோ அல்ல. எங்களுக்கு அடித்தாலும் ஏசினாலும் நாம் பிறந்தது இலங்கையில் தான். இந்த இலங்கையை நாம் நேசிக்கிறோம். இலங்கை பற்றுள்ளவர்கள் 1990 1988 1968 எதிரிகளால் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் நாங்கள் யாரும் நாட்டை விட்டு மற்றவர்களை போன்று கனடாக்கு போகல, ஆஸ்திரேலியாவுக்கு போகல, நாங்கள் யாரும் சவுதிக்கு போகல. நாங்கள் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தோம். தர்கா நகரில் பிரச்சனை வரும் போது, திகனையில் பிரச்சனை வரும் போது, கிந்தொடையில் பிரச்சனை வரும் போது, பிரச்சனையை சுமந்தேமே ஒழிய பிரச்சனை செய்தவர்களுக்கு எதிராக நாம் எதுவும் செய்யவில்லை. ஏன்? அநியாயத்துக்கு கூலி கொடுப்பவன் அல்லாஹ், அவை அவனிடத்தில் பொறுப்பு சாட்டினோம். இந்த நாட்டுடைய வளங்களுக்கு நாங்கள் எந்த எந்த அநீதியுமோ எந்த பாதிப்பையும் உண்டாக்கல. ஏன்? இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த நாட்டு மீது அன்பு வைத்திருக்கிறோம். ஏன்? நாம் பிறந்தது இலங்கையில், எங்களுடைய வாப்ப பிறந்தது இலங்கையில், நமது மூதாதர்கள் பிறந்தது இலங்கையில். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் இந்த பற்றை நாம் சில வினாடிகளில் ஒரு நிமிடத்தில் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, நாம் பிறந்தது சவுதியில் அல்ல, நாம் பிறந்தது பாகிஸ்தானில் அல்ல, நாம் பிறந்தது ஆப்கானிலும் அல்ல. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னென்றா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது எங்களோட உம்மத்துடைய அந்த அந்த அவர்களுடைய வெளிக்காட்டக்கூடிய அந்த ஆதங்கத்தை பார்த்தால், உதாரணமாக ஒரு பாகிஸ்தான் நாடும் இலங்கை நாடும் விளையாடு போகலே இன்றைக்கு, அதாவது எந்த அளவுக்கு மாறாங்கன்னா, காஷ்மீரும் பாகிஸ்தானும் போல மாறுறாங்க. ஒரு இலங்கை தோக்கும் போது எங்கள் இஸ்லாமியர்கள் ரத்தின்ஜாவை போட்டு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா லைஃப்ல நான் மேட்ச் பார்த்தது கிடையாது, எந்த ஒரு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணதும் கிடையாது, அதனால தான் பயம் இல்லாம பேசுகிறேன். நான் இலங்கையை நேசிக்கிறேன். எங்களோட நாட்டுல தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு ஒரு பிற நாடு வெற்றும் போது அந்த நாடு உதாரணமாக வெற்றித்தால் எங்களை அவங்க என்ன செய்யறாங்க? இலங்கையை நேசித்தவர்களுடைய வீடை உடைக்கிறாங்க, இலங்கையை நேசித்தவர்களுடைய பைக்குகளை பத்த வைக்கிறாங்க. இந்த சின்ன பிரச்சனைகள் தான் எங்களுடைய இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை இனத்தவருடைய உள்ளத்தில் ஒரு எதிர்ப்பை, ஒரு குரோதம், ஒரு வைரத்தை உண்டாக்குது. நான் சொல்லல, நீங்க எந்த டீமை நேசித்தாலும் பிரச்சனை இல்ல, மௌனமாக இருந்துட்டு போங்க. ரத்தின்ஜா பத்த வைப்பது இது இஸ்லாத்துல சொல்லதல்ல. கிரிக்கெட்டை விளையாடும் போது, இஸ்லாமிய நாடு விளையாடும் போது கைகளை தட்டி அதற்கு ரத்தின்ஜா பத்த வைத்த உங்களுக்கு சுரகம் பாதிப்பு என்று சொல்லி எங்க ஹதீஸ்லயும் சொல்லப்படல. அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றதால உங்களோட வீட்டுக்கு 2-3 லட்சம் வந்து கொண்டு கொட்ட போறதும் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, நாம் நிதானத்தோடு நடக்க வேண்டும், நாங்கள் அமைதியாக நடக்க வேண்டும், இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடனே மிக அன்பாக இரக்கமாக சொல்றேன், எல்லா பெற்றோர்களுடைய உள்ளத்திலும் உள்ள ஒரு ஆசை, ஏண்ட மகன் நுனி நாக்கால இங்கிலீஷ் பேசணும். இங்கிலீஷ் என்பது ஒரு மொழி, அது ஒரு மொழி. நாங்க பிறந்தது வெள்ளையர்களுக்கு அல்ல, நாங்க பிறந்தது வெள்ளை வெள்ளக்காரர்களுடைய நாடு அல்ல, நாங்க பிறந்தது இலங்கையில. நீங்க இலங்கைக்குரிய மொழிகளை படித்து விட்டு எந்த மொழியை படித்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒவ்வொருவருக்கும் வாஜிப் குர்ஆனை படிப்பது. எங்களோட அடிப்படை மொழி அரபு மொழி. இதை குர்ஆனை படிப்பதற்காக, குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்காக அதை படிப்பது ஒவ்வொரு இஸ்லாமியின் மீதும் வாஜிப். அதே மாதிரி இந்த நாட்டுடைய மொழி சிங்கள மொழியை படிப்பது மிகப்பெரும் வாஜிப். இஸ்லாத்தை எப்படி புரிய வைப்பது? அல்லாஹுடைய தூதருக்கு யூதர்களிடமிருந்து கடிதம் வருவது. அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? கடிதம் விளங்கவில்லை, தூக்கி குப்பையில் போடுங்க என்று சொல்லி கடிதத்தை குப்பையில் போடவில்லை. ஜைத் இப்னு சாபித்தை அழைத்து சொன்னார்கள், ஜைத் இப்னு சாபித், நீங்கள் அந்த எதிரிகளுடைய மொழியை படிங்கள், நீங்கள் எதிரிகளுடைய மொழியை படிங்கள். 15-20 நாளில் ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளுடைய மொழியை படித்தார்கள். ஏன்? அவர்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைப்பது அவர்களுடைய மொழியில் தான். புரியாத மொழியில் நாம் சொல்வதனால் அவர்களுக்கு புரிய போவது கிடையாது. மீடியாக்களில் நாம் தமிழில் பேசுவதனால் அவர்களுக்கு விளங்கப் போவது கிடையாது. இஸ்லாத்தை எங்களுக்கு தந்த அறிவை நாங்கள் எப்படி இந்த இஸ்லாத்தை வளர்க்க முடியும்? இந்த நாட்டுடைய சட்டத்தை மதித்து அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எப்படி புரிய வைக்க முடியும் என்பதை யோசிப்போம். எங்களோட பிள்ளைகளை வெறுமனே வியாபாரத்துக்கு மட்டும் வளர்க்காமல், வியாபாரிகளாக மட்டும் உருவாக்காமல், படித்தவர்களாக, சமூக பற்றுள்ளவர்களாக, சமூக சேவையுள்ளவர்களாக, சமூக சிந்தனை உள்ளவர்களாக, சமூக நேசம் உள்ளவர்களாக ஆக்குவோம். கனிமான சகோதரர்களை, இறுதியாக இந்த 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 நாட்டில் நாம் வாழும் போது முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிபோனது எதிரிகளால் அல்ல. முஸ்லிம்களுடைய உரிமைகள் ஹிஜாபாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், அது உரிமைகள் பறிபோனது இஸ்லாமியர்களாலே தான். எதிரிகள் பல வருடங்கள் முயற்சி செய்தார்கள் இல்லாமலாக்க வேண்டும் என்று, முடியவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் சேர்ந்து உதவி செய்தார்கள். என்ன சொல்லறேன்டா, இப்படிப்பட்ட முனாஃபிக்கங்கள் கியாமத் வரைக்கும் இருப்பார்கள். முனாஃபிக்கங்கள் அழிக்க முடியாது. என்ன சொல்லறேன், எங்கட பதவி, எங்கட பட்டம், எங்கட ஆட்சி, எங்கட அதிகாரம், எங்கட வெல்த பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தை கூட்டி கொடுக்க வேண்டாம். இஸ்லாத்தை மாற்றமாக படித்து கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை ஒரு போதும் விடமாட்டார். தங்களுடைய பதவி, ஆட்சி, அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக யாரெல்லாம் இஸ்லாத்தை அதாவது கேவலப்படுத்தினார்களோ அவர்களை ஒரு போதும் விடமாட்டான். எத்தனை பெண்கள் ஹிஜாபை இழந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அத்தனை பெண்களுடைய பதுவாவையும் அவர்கள் சுமக்கத்தான் வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட வேண்டும். வாஅஸ்லிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, எல்லாரும் ஒரே கயிற்றுக்கு கீழ வரணும். நீங்க தரீக்காவாகிறீங்க, நீங்க தப்லீக் ஆகிறீங்க, நீங்க தௌஹீத் ஆகிறீங்க, நீங்க ஜமாத் இஸ்லாம் ஆகிறீங்க. நான் கலிமா சொன்ன முஸ்லீம், எல்லாரும் இந்த முஸ்லீம் இஸ்லாம் என்ற இந்த கொடியக்கு கீழால் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எங்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசுவதை போன்று ஒவ்வொருவரும் தஹஜ்ஜத்துடைய இபாதத்தில் சுஜூதில் அல்லாஹ் கிட்ட பேசுவோம். அல்லாஹ் கிட்ட எங்கட பிரச்சனைகளை முன்வைப்போம். எங்கட துஆக்கள், எங்கட விக்ருகள், எங்கட இஸ்திகுஃபார்கள் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றி கொண்டு வருவது. வேறொன்றுமல்ல, எங்கட இஸ்திகுஃபார், எங்கட நோன்பு, எங்கட சதக்காக்கள், எங்கட தியாகம் இபாதத்தின் மூலமாக நாம் அல்லாஹோட சேரும் போது, அல்லாஹிடத்தில் எங்கட கஷ்டங்களை ஒப்படைக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் நாட்டுடைய நிலைமைகளை நமக்கு சீராக்கி தருவார். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த நாட்டில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக, எல்லோரும் புரிந்துணர்வோட வாழக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ நிறைய நியமத்துகள் இந்த நாட்டின் மூலமாக எங்களுக்கு செய்திருக்கிறாய் யா அல்லாஹ், யா அல்லாஹ். ஆனால் இந்த வளங்களை பாவித்து நாங்கள் அநீதிலைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ இன்ன இன்சான நிரப்பிக்கு லக்னோத் என்று சொல்றியே, அதற்குரியவர்கள் நாம் தான் என்று ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். என்ன, நான் உனக்கு சுக்குர் செய்யலையா அல்லாஹ், எங்களோட பாவங்களை குற்றங்களை மன்னித்து யா அல்லாஹ், உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். இந்த நாட்டில் மாற்றுமத இனத்தவர்களோட, பெரும்பான்மை இனத்தவர்களோட யா அல்லாஹ் புரிந்துணர்வோடும், நபி அவர்கள் எப்படி மாற்றுமத இனத்தவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அந்த பிரகாரம் மதித்து அவர்களோட வாழக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்து யா அல்லாஹ், ஒருவருக்கொருவர் உதவி உத்தாசையுடன் யா அல்லாஹ் நிம்மதியாக வாழ்ந்தியா அல்லாஹ், எங்களுடைய வளங்களை, எங்கட மஸ்ஜிதுகளை, எங்கட மதரசாக்களை, எங்கட குல்லியாக்களை, எங்களுடைய உரிமைகளை யா அல்லாஹ் நீயே பாதுகாத்து தந்திரியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைர்களை கேட்டார்களோ அனைத்து ஹைர்களையும் தந்து எந்த ஷர்ர்களை விட்டும் பாதுகாப்பு செய்தார்களோ அப்படிப்பட்ட அனைத்து ஷர்ர் பலாய் முசீபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கட சமூகத்தையும் இஸ்லாமிய உம்மாவை பாதுகாத்தருள் புரிவாயாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.